ஓம் சாந்தி. 23/6/2026 காலை முரளி, பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகப்பெரிய சௌபாகியசாலி ஆவீர்கள். ஏனென்றால் இதுவரையும் எந்த ஒரு ரிஷி முனிவரும் கூட படிக்காத படிப்பை உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். கேள்வி: உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாத நாடகத்தின் எந்த ஒரு விதி மற்றும் செயல் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள்? பதில்: இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து விநாச நெருப்பு எழும்பியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது முழு பழைய உலகமே இதில் அர்ப்பணமாகிவிடும். இந்த விதியை யாருமே தடுக்க முடியாது. இது அப்படிப்பட்ட அஸ்வமேத அழிவற்ற ருத்ர யாகம் என்றால் இதில் அனைத்து பொருட்களும் சுவாகா ஆகிவிடும். பிறகு நாம் இந்த தூய்மையற்ற உலகத்திற்கு வரமாட்டோம். இதை இறைவனின் செயல் என்று சொல்ல முடியாது. இது நாடகத்தின் விதியாகும். பாடல்: முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்களும் மனிதர்கள்தான். இது மனிதர்களின் படைப்பு ஆகும். இச்சமயம் நீங்கள் பிராமண தர்மத்தின் மனிதர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு அறிவுரை அளிக்கிறார். ஆத்மாவிற்கு இப்பொழுது தனது சுய தர்மம் பற்றி தெரிய வந்துள்ளது. நான் ஆத்மா, இந்த உடலை இயக்கக்கூடியவனாவேன். இது ஆத்மாவின் ரதமாகும். எப்படி தந்தை இந்த ரதத்தில் வந்து வீற்றிருக்கிறார், உங்களுடைய ஆத்மா கூட இந்த ரதத்தில் சவாரியாகி உள்ளது. நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபம் ஆவேன் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு மறந்துவிட்டது. நாம் வசிக்கும் இடமே மூலவதனமாகும். இந்த உடல் நமக்கு இங்கு கிடைக்கிறது. இதுபோல நம்மிடம் நாமே உரையாட வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் அமைதி சொரூபம் ஆவீர்கள் என்று தந்தை சொல்வார். நாம் அமைதியாக அமர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் என்று புரிந்திருங்கள். சிறிது நேரம் அமைதியாக அமர முடியும். மனிதர்கள் அமைதியைத்தான் வேண்டுகிறார்கள். மன அமைதி வேண்டும் என்று கூறியது ஆத்மாவாகும். ஆனால் நான் ஆத்மா ஆவேன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இதை மறந்துவிட்டனர். ஒரு கதையும் இருக்கிறது அல்லவா? ராணியின் கழுத்தில் மாலை போடப்பட்டிருந்தது. மேலும் அவர் அதை வெளியே தேடிக்கொண்டிருந்தார் என்று. எனவே அமைதியோ உங்களுடைய சுய தர்மமாகும் என்று தந்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் சாந்த ஸ்வரூபம் ஆவோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கு பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம். இந்த உறுப்புகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா அமைதியாக இருக்கிறது. ஆத்மா தனது சுய தர்மமாகிய அமைதியில் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அமர முடியும். இந்த உடல் மூலமாக வேலை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக அமர்ந்து விடுங்கள். இதுதான் உண்மையான அமைதியாகும். இதை நீங்கள் தேடுவதில்லை. உங்களுடைய சுய தர்மம் அமைதியாகும். இப்பொழுது இங்கு பாகத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தை மூலமாக தெரிய வந்துள்ளது. நாம் 84 பிறவிகளின் பாகத்தை ஏற்று நடித்தோம் என்று. இந்த 84 பிறவிகளின் சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் புரிந்துள்ளீர்கள். முதலில் நாம் சூரிய வம்சத்தின் ராஜா அல்லது பிரஜைகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்தினர், அவர்களே வைசிய வம்சத்தினர், பின் அவர்களே சூத்திர வம்சத்தினரானோம். இப்பொழுது மீண்டும் நாம் சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் உலகின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் எவ்வளவு சௌபாகியசாலிகள் என்ற சரியான விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். இதுதான் சத்கதி மார்க்கம். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை வந்து நம்ம 21 பிறவிகளுக்கு சத்கதி பெற வைக்கிறார் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். வெளியுலக மனிதர்கள் இந்த விஷயங்களை அறியவில்லை. பிரம்மா குமார் குமாரிகள் நீங்களே அறிவீர்கள். டி கே, உங்களுக்கு என்ன தெரியும் என சிலர் கேட்கிறார்கள். பிராமணரா, பிராமணியா அல்லது இல்லையா என பரீட்சையும் நடக்க வேண்டும் தானே. ஒருவேளை நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தால் சிருஷ்டி சக்கரத்தை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். படைக்கும் தந்தையை அறிந்திருக்கிறீர்களா? ரிஷி முனி போன்றோர் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியவே இல்லை. அதனால் அவர்கள் நாஸ்திகர்கள். நீங்களும் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். நீங்களும் படைக்கும் தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு முதலில் படிக்காதவர்களே வருகிறார்கள். பிறகு பள்ளிக்கூடத்தில் இன்னின்ன படித்தோம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய படிப்பில் இருக்கிறீர்கள். பரமபிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கிறார். இதை புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டும். படைப்பவர் ஒரு சிவ தந்தை மட்டுமே. ருத்ரன் ஞான யாகத்தை படைத்ததாக சாஸ்திரத்திலும் இருக்கிறது. இப்பொழுது ருத்ரன் மற்றும் சிவ பரமாத்மாவிடையே எந்த வேறுபாடும் இல்லை. ருத்ர ஞான யாகத்திலிருந்தே விநாச நெருப்பு தோன்றியது. ருத்ர சிவனினிடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். அதே கீதைதான் இந்த ஞான யாகத்திலிருந்து விநாச நெருப்பு எழும்பியது என்று சொல்கிறார்கள். இந்த ஞான யாகம் சுய ராஜ்யத்திற்காக இருக்கிறது. இதில் பழைய உலகம் சுவாகா ஆக வேண்டும். யாகத்தில் எல்லாவற்றையும் ஆகுதி செய்கிறார்கள். அதாவது எல்லா பொருட்களையும் போடுகிறார்கள். எல்லாவற்றையும் சுவாகா அதாவது அர்ப்பணம் செய்கிறார்கள். அப்படி இந்த ருத்ரஞான யாகத்தில் முழு பழைய உலகமும் சுவாகா ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்கிறீர்கள். பிறகு இந்த அழுக்கான உலகிற்கு வரவே மாட்டீர்கள். இந்த உலகம் பிறகு அழிந்து போகும். இயற்கை பேரழிவுகள் போன்ற எல்லாம் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் அமர வேண்டும். எனது புத்தியில்தான் எல்லா ஞானமும் இருக்கிறது என்று சிவ தந்தை சொல்கிறார். தந்தை சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஞானக்கடல், உலகின் முதல் இடை கடைசியை அறிந்தவர். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என ரிஷி முனி போன்றோர் சொன்னார்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என யாராவது கேட்டால், எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் தெரியாது என்று எதை பற்றி பெரிய பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் சொன்னார்களோ அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுங்கள். படைக்கும் தந்தையை தவிர படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை யாரும் புரிய வைக்க முடியாது. படைப்பவரே புரிய வைப்பார். தேனீக்களுக்கும் ராணி இருப்பது உங்களுக்கு தெரியும். ராணியோடு கூடவே அதன் பின்னால் அனைத்து தேனீக்களும் செல்லும். ராணி அதாவது அம்மாவோடு அவற்றிற்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது? எல்லையற்ற தந்தையும் வரும்போது அனைத்து குழந்தைகளையும் கூடவே அழைத்துச் செல்கிறார். தந்தை வந்திருக்கிறார், ஆத்மாக்கள் நம்மை சாந்தி தாமத்திற்கு கூடவே அழைத்துச் செல்வார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மீண்டும் நமது சத்யுக பாகம் ஆரம்பமாகும். அந்த பாகத்தை நடிக்கவே நீங்கள் இந்த தேவி தேவர் பதவியை பெறுகிறீர்கள். மனிதரிலிருந்து தேவி பதவி பெறவே இங்கே நீங்கள் வருகிறீர்கள். அனைத்து குணங்களையும் நீங்கள் இங்கே கடைபிடிக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும். இவர்களை திவ்ய பார்வை இல்லாமல் அதாவது தெய்வீக பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது. நாம் சூரிய வம்ச தேவர்கள் ஆவோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தின் ராஜ்யம் எப்படி ஸ்தாபனையாகும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. சத்யுகத்தில் இருந்ததே தேவர்களின் ராஜ்யம்தான். ஆனால் தேவர்களின் ராஜ்யத்திலும் ராட்சசர்கள் போன்றோர் இருந்ததாக காட்டுகிறார்கள். பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது என்பதை யாரும் அறியவில்லை. அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என புகழ் பாடுகிறார்கள். அவர்கள் முன்பாக தலை வணங்குகிறார்கள். கோவில்களையும் அதிகம் கட்டியிருக்கிறார்கள். இருந்தும் சத்யுகத்தின் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. இவ்வளவு உயர்வாக இருந்த பாரதம் எப்படி தாழ்ந்ததாக மாறியது இதுவும் யாருக்கும் தெரியாது. இந்த விதி முன்னரே நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். யாருடைய விதி? அதையும் புரிந்து கொள்ளவில்லை. நாடகத்தின் விதி என்று நினைத்தால் புரிந்துவிட்டது. நாடகத்தை படைப்பவர் டைரக்டர் யார்? ஈசனின் விதி என்று சும்மா சொல்கிறார்கள். நாடகம் என்று சொன்னால் நாடகத்தின் முதல் இடை கடைசி பற்றி தெரிய வேண்டும். புத்தகத்தை மட்டும் படித்தால் சினிமாவை அறிய முடியாது. எதுவரை ஒருவர் சென்று சினிமாவை பார்க்கவில்லையோ அதுவரை அதை அறிய முடியாது. அதே போல ஸ்ரீ கிருஷ்ணரின் வரலாற்றை சித்தரிக்கும் ஒரு சினிமா உருவாக்கப்பட்டுள்ளது என்று செய்தித்தாள்களிலும் போட்டார்கள். எனினும் பார்க்காதவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது. பார்க்கும்போதுதான் சினிமாவில் இவையெல்லாம் நடக்கின்றன என்பதை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகள், நீங்களும் நாடகத்தை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உலக வரலாறு புவியலின் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், பிறகு சங்கமயுகம் என்று பெயர்களும் எழுதப்பட்டு இருக்கின்றன. இருந்தும் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். சத்யுக திரேதாவிற்கும் சங்கமம் இருக்கிறது. ஆனால் அந்த சங்கமத்திற்கு எந்த மகத்துவமும் இல்லை. அங்கே எதுவும் நடப்பதில்லை. சத்யுக சூரியவம்சிகள் சந்திரவம்சிகளுக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுத்தார்கள் என்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்காக சந்திரவம்சிகள் சூரியவம்சத்தை போர் செய்து வெற்றி பெறவில்லை. யார் சந்திரவம்ச ராஜாவோ அவருக்கு சூரியவம்ச ராஜாராணி ராஜ்ய பாக்கியத்தின் திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார்கள். ராஜா ராமர், ராணி சீதை என்ற பட்டம் கிடைக்கிறது. யார் கொடுத்தது? இப்பொழுது நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என சூரியவம்சிகள் டிரான்ஸ்பர் செய்ததாக சொல்வார்கள். அந்த காட்சியை குழந்தைகள் டிரான்ஸ், அதாவது காட்சியாக பார்த்தீர்கள். மற்றபடி சண்டை போன்ற எதுவும் நடப்பதில்லை. எப்படி ஒருவருக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கிறார்கள். அவருடைய கால்கள் போன்றவற்றை கழுவி அவருக்கு ராஜ்ய திலகம் இடுவார்கள். அங்கே குரு போன்ற யாரும் இருப்பதில்லை. இப்போது நாம் தெய்வீக சுபாவம் உடையவர்களாகிறோம் என்பது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுகமாக இருப்போம். தந்தை நம்மை துன்பத்தில் இருந்து வெளியேற்றி மகிழ்ச்சியான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். வேறு யாரும் சுகவாசிகளாக மாற்ற முடியாது. நாம் தாம் சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும் என சாதுக்கள் தானே விரும்புகிறார்கள். நான் இந்த சாதுக்கள் போன்றோரையும் கரை சேர்த்து அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். சந்நியாசிகள் வருவதே துவாபரயுகத்தில்தான். தேவர்கள் நாமே சொர்க்கத்தில் இருக்கிறோம். அங்கும், அதாவது ஆத்ம உலகில், செக்ஷன் தனித்தனியாக இருக்கும். சூரியவம்சிகளுக்கு தனி, சந்திரவம்சிகளுக்கு தனி, பிறகு பின்னால் இஸ்லாமியர், பௌத்தர், சந்நியாசிகள் போன்ற யாரெல்லாம் வருகிறார்களோ அனைவருக்கும் தனித்தனி செக்ஷன் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எப்பொழுது நாம் ராஜ்யம் செய்தோமோ அப்பொழுது வேறு யாரும் இருக்கவில்லை. மூலவதனத்திலும் அப்படிப்பட்ட மாலை வரிசைக்கிரமமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தினருக்கே முதலாவது பிரிவு இருக்கிறது. பிறகு மற்ற பிரிவுகள் வருகின்றன. இந்த பிரிவே மிகப்பெரியது. மற்ற தர்மத்தை ஸ்தாபிப்பவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் அதிலிருந்து தோன்றியவர்கள். இஸ்லாமியருக்கு இரண்டாம் எண் மனித பிரிவு என்று நீங்கள் சொல்வீர்கள். பிறகு பௌத்தர்களுக்கு மூன்றாம் பிரிவு இருக்கிறது. நாம் முதலாவது பிரிவை சேர்ந்தவர்கள். மற்றபடி எல்லைக்குட்பட்ட சிறிய சிறிய பிரிவுகள் லட்சக்கணக்கில் இருக்கும். இங்கே முக்கியமானவை நான்கு பிரிவுகள். முதன் முதலில் நாம் வருகிறோம். பிறகு இஸ்லாமியர், பௌத்தர், கிறிஸ்தவர் போன்றோர் வருகிறார்கள். இப்பொழுது நாம் கீழே விழுந்து விட்டோம். நாமே 84 பிரிவுகள் எடுத்து பாகத்தை நடிக்க வேண்டியிருக்கிறது. யார் இப்பொழுது கடைசியில் இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு முதலில் இருப்பார்கள். தேவி தேவர்கள் தூய்மையிழந்த காரணத்தால் இப்பொழுது தன்னை தேவி தேவர் என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. தேவர்களை பூஜை செய்கிறார்கள். எனவே அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகிறது. சீக்கியர்கள் குருநானக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள். சத்யுகத்தில் முதலாம் எண்ணில் நமது பிரிவு இருக்கிறது. அதைவிட உயர்ந்த பிரிவாக வேறு எதுவும் இருப்பதில்லை. நாம் மிக உயர்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள். நாம் எல்லோரையும் விட அதிக சுகத்தை அனுபவிக்கிறோம். பிறகு நாமே ஏழையாகிறோம். இப்போதோ மிக அதிக துன்பம் இருக்கிறது. கடனும் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு செல்வந்தராக இருந்தோம், இப்பொழுது எவ்வளவு ஏழையாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து அமர்ந்திருக்கிறோம். இது துக்கதாமம் இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களை சுகதாமத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு செல்வார்கள். அரை கல்பம் நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள், மற்ற அனைவரும் அமைதியில் இருப்பார்கள். தாம் முக்திக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சுகத்தை காக்கை எச்சத்திற்கு சமமானது என நினைக்கிறார்கள். அவர்களுக்கு சுகதாமத்தை பற்றி அனுபவமே இல்லை. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, புகழும் பாடுகிறார்கள். இருந்தும் தூய்மை இழந்த காரணத்தால் மறந்துவிட்டார்கள். ஏ பாரதவாசிகளே, நீங்கள் தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பதை இப்பொழுது தந்தை நினைவூட்டுகிறார். துவாபர யுகத்திலிருந்து பெயரை மாற்றிவிட்டீர்கள். தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே தூய்மை இழந்து விட்டார்கள். ஏ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பிறவிகள் தூய்மையான உலகில் இருந்தீர்கள், எத்தனை பிறவிகள் தூய்மையற்ற உலகில் இருக்கிறீர்கள் என்பதை தந்தை சொல்கிறார். இப்பொழுது மீண்டும் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். இது பாடசாலைகளுக்கெல்லாம் பாடசாலை, யாகங்களுக்கெல்லாம் யாகமாகும். முழு பழைய உலகம் இதில் முடிய வேண்டும். ஹோலிகா எரிக்கிறார்கள். இந்த அனைத்து பண்டிகைகளும் தற்சமயத்தை சேர்ந்தவை. ஆத்மா சென்றுவிடும், மற்றபடி உடல் அழிந்துவிடும். இந்த ஞானத்தை சந்நியாசி போன்ற யாரும் கொடுக்க முடியாது. கீதையில் சிறிதளவு இருக்கிறது, ஆனால் அது மாவில் துளி உப்பை போல இருக்கிறது. ஞானம் மறைந்து விடுகிறது. நான் இந்த யாகத்தை படைத்தேன், இதில் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள், உயிரோடு இறந்து போகிறீர்கள் என்று சிவபாபா சொல்கிறார். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, சுகதாமம் செல்வதற்கு உங்கள் சுபாவத்தை தெய்வீகமாக மாற்ற வேண்டும். நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புத்தியில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். இரண்டாவது, சுயராஜ்யத்தை பெறுவதற்கு இந்த எல்லையற்ற யாகத்தில் உயிரோடு தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்தையும் புதிய உலகிற்காக டிரான்ஸ்ஃபர் மாற்றம் செய்ய வேண்டும். வரதானம் தனது நெற்றி மூலமாக மூன்றாவது கண்ணின் காட்சியை கொடுக்கும். உண்மையான யோகியாகுக. நினைவு சின்னத்தில் யோகியின் நெற்றியில் மூன்றாவது கண்ணை காட்டுகிறார்கள். உண்மையான யோகி குழந்தைகள், நீங்களும் உங்கள் நெற்றியின் மூலமாக மூன்றாவது கண்ணின் காட்சியை கொடுப்பதற்கு சதா புத்தி மூலமாக ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருங்கள். ஒரு தந்தை மற்றும் நான், மூன்றாவது யாரும் இல்லை. எப்போது அப்படிப்பட்ட நிலை வருமோ அப்பொழுது மூன்றாவது கண்ணின் காட்சி ஏற்படும். ஒருவேளை புத்தியில் மூன்றாவது யாராவது வந்தால் மூன்றாவது கண் மூடிக்கொள்ளும். அதனால் எப்பொழுதும் மூன்றாவது கண் திறந்திருக்க வேண்டும். அதற்காக மூன்றாவது வேறு யாரும் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்லோகன்: கேள்வி சொர்பம் ஆவது என்றால் கவலைப்படுவது மற்றும் கவலைப்பட வைப்பது. அவ்யக்த சைகை: சதா மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் இயல்பை எளிதாக்குங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். யார் எப்படி செயல் செய்வாரோ அப்படி அவருக்கு பெயரும் கிடைக்கும். செயல் உயர்வாக இருந்தால் உயர்ந்த மணி என்ற பெயர் கிடைக்கும். உயர்ந்த மணி ஆவதற்கு மனம் சொல் செயலில் எளிமைத்தன்மை சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டு குணங்களும் தேவை. ஒருவேளை எளிமை இருந்து சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உயர்வு இல்லை. அதனால் எளிமைத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் ஒன்றாக தேவை. ஓம் சாந்தி.